நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கவிதா அவர்களே.
வணக்கம்.
தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை எடுத்துக்கிட்டா, அங்கு வந்து எந்த கொள்கை அல்லது எந்த கட்சியின் கொள்கை அல்லது தேர்தல் அறிக்கை மக்களால் அதிகமாக பேசப்படுகிறது அல்லது மக்களை அதிகமாக கவர்ந்துள்ளதாக உங்களுக்கு படுகிறது?
அதாவது இந்த தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான வித்தியாசமான தேர்தல் நான் பாக்குறேன். இது வரைக்கும் ரெண்டு பெரிய ஆளுமைகள் இருந்து இந்த ஒரு தேர்தல் வந்து தமிழ்நாட்டுல கடந்த 50 வருடங்களுக்கு மேலாம் நடந்திருக்கு. அப்படின்னா இப்ப கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்து அவங்க இல்லாத ஒரு தேர்தல் களமா இந்த தேர்தல் களம் இருக்கிறது. அதனால ஒரு கொள்கை இல்ல ஒரு அறிக்கை மட்டுமே இந்த தேர்தலை வந்து டிசைட் பண்ணிடுமா, அது மட்டுமே முன்னகர்த்தி செல்லுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இல்ல பல ஃபேக்டர்ஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து நமக்கு தெரியும். இந்த முக்கியமான தேர்தல் ஏன் சொல்றேன்னா, இனி தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும், குறிப்பா அரசியல் எதிர்காலம் எந்த திசையில் பயணிக்கும் அப்படின்றத வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தேர்தல் இருக்கும். அதனால இப்போ நம்ம 2019 ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. அந்த தேர்தலில் பெருசாக அலைன்னு எதுவுமே கிடையாது, பெருசாக பேசப்பட்ட விஷயம்னு எதுவுமே கிடையாது. ஆனா திமுகவுடைய கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. இந்த தேர்தல்லையும் வந்து பெரிதாக அலைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கிற மாதிரி தெரியல. கிரவுண்ட் பாக்குற வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி அறிக்கை இல்ல முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே வந்து பெரிய அளவுல இப்போ நிறைய ஃபீல்டுக்கு போற நண்பர்கள் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, வேலை இன்மை வந்து பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. விலைவாசியும் வேலையின்மையும் ஒரு பெரிய பிரச்சனையாக, நகரப்பகுதிகள் மட்டுமில்லாமல் கிராமப்பகுதிகளிலும் இது ரெண்டுமே பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுதான் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது.
சரி, இப்ப முக்கியமான எதிர்கட்சியான இப்ப திமுகவோட பலம் பலவீனமாக இந்த தேர்தலை பொறுத்தளவு நீங்க எதை பாக்குறீங்க?
இப்ப 10 காலம் ஆட்சியில இல்லை, அதனால வந்து ஒரு சாதகமான சூழல் அவர்களுக்கு நிலவுகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல பலவீனம் வந்து இருக்கிற மாதிரி தெரியல. பல தலைவர் திமுக உடைய ஒரு பெரிய பலம் என்னன்னா, பல தலைவர் இப்போ ஒரு பக்கம் ஸ்டாலின், ஒரு பக்கம் கனிமொழி, உதயநிதி, இப்ப எல்லாருமே வந்து
உதயநிதி அவர் வந்து அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கறது இல்லையா? உதயநிதிய வந்து அரசியல் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அது வந்து ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாக்கலையா?
பெரிய விமர்சனம் எனக்கும் இருக்கு. குறிப்பா இந்த தேர்தல்லையாவது வந்து உதயநிதி வந்து நிற்காமல் தவிர்த்திருக்கலாம் இந்த ஒரு தேர்தல்ல அப்படின்ற கருத்து தான் எனக்கும் இருக்கு. ஆனா என்னன்னா, அவருடைய கேம்பெயின் பார்க்கும் போது மக்களோட கனெக்ட் ஆகுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு பிரச்சாரத்துல வந்து மக்களோட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு துணி வந்து அவர்கிட்ட இருக்கு. அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இது ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இந்த தேர்தல் தான் அதற்கான முடிவை சொல்லும் நினைக்கிறேன். அது அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்த முடிவை வந்து இந்த தேர்தல் சொல்லும்னு தோணுது.
சரி, இப்ப அதிமுக பொறுத்தளவுல உங்களுக்கு எப்படிப்படுது? அதாவது ஒரு 10 ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்திக்குது இல்லையா?
ஆமா, 10 ஆட்சியில இருந்த ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்திக்குது. குறிப்பா சொல்லணும்னா, 4 வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்து சந்தித்திருக்கிறார். அவருடைய பலம் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு தலைவராக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பல பிரச்சனைகளை சமாளிச்சு அவர் பதவியேற்றுக் கொள்ளும் போது ஒரு 4 கம்ப்ளீட் பண்ணுவாரா, இந்த டேர்ம முடிப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான சந்தேகங்களை வதந்திகளை எல்லாம் முறியடித்து ஒரு டேர்ம வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்றது வந்து நான் அவருடைய மிகப்பெரிய பலமா பாக்குறேன். இப்போ ஜெயலலிதா இருந்த பொழுது நமக்கு ஜெயலலிதா பேர் மட்டும் தான் தெரியும், அவரை சுற்றி இருந்த அமைச்சர்கள் பேர்லாம் வந்து பெரிய அளவுல பொதுமக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரியாத ஒரு நபராக இருந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக வந்து அவர் இருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் வந்து அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல்ல வந்து வெற்றி பெறவில்லை என்றால் கூட குறைந்தபட்சம் நல்ல ஓட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி வெற்றி பெறாததுக்கு பல காரணம் இருக்கு. ஏற்கனவே 10 ஆட்சியில இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்படி மாற்றி மாற்றி ஆட்சி, திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி ஆள்வது வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது. இங்க அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதனால் ஒருவேளை அதிமுக தோல்வியுற்றாலும், ஆனா எடப்பாடியுடைய தலைமையை வந்து ஒரு மாதிரி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, அவர் நல்ல வாக்கு சதவிகிதம் எடுத்து நிறைய சீட்டுகள் ஜெயித்து அதான் ஒரு தடவை தமிழ் பேச சொன்னாங்களே, ஒரு வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தோல்வி இருந்தால் அவருடைய தலைமை வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஆனா இப்ப தினகரன் தலைமையிலான அமமுக அதோட சேர்ந்து இருக்கிற தேமுதிக கூட்டணி வந்து அதிமுக வாக்குகளை பாதிக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க, உங்களுக்கு எப்படிப்படுது?
சில தொகுதிகளில் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அவர்களுமே அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. பாதித்து ஒரு வேளை வந்து அதிமுக மோசமாக தோல்வி அடைந்தால் திரும்பவும் வந்து கட்சிக்குள் சேரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வெளிப்படையாக இருக்கு அப்படின்றத வந்து பேட்டிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. சோ அந்த எண்ணம் வந்து அவர்களுக்கும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அமமுக பெரிய அளவுல தொகுதிகளை ஜெயிக்குமானா ஜெயிக்காது, ஆனா கட்டாயமா வாக்குகளை பிடிக்கும் வேலையை வந்து அந்த கட்சி செய்யும் நினைக்கிறேன்.
சரி, இப்ப கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி படுதா, அல்லது மக்கள் நல கூட்டணி 2016 பெரிதாக கிளம்பி வந்து படுதோல்வி கண்டது போல ஆகிவிடும் என்று உங்களுக்கு படுகிறதா?
எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்லாம் எனக்கு உண்மையாவே தோணல. ஏன்னா வந்து அவருடைய அரசியல் அப்படின்றது வந்து இரண்டு பேர் இல்லாமல் போனதுனால வந்த அரசியல். அவர் உண்மையாகவே அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து இப்போ யாருமே இல்ல, அதனால அந்த அவர் அந்த கேப் ஒண்ணு இருக்குன்னு நம்ம நம்புறோம் இல்லையா, அந்த கேப்பை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு அவர் அரசியலுக்கு வராரு. ரஜினியாவது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருந்தது, ரஜினி வந்து எப்பயாவது அரசியலுக்கு வருவாருன்னு நம்ம 1996 இருந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களிடம் இருந்தது. கமலை பொறுத்தவரை அப்படி ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் அவர் வந்தாரு. அதுக்கு முன்பும் அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்த மாதிரி அவர் வெளிப்படையா எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவர் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறப்பதற்கு முன்பு வரை அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததா வந்து நமக்கு தெரியாது. ஆக அவர் வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா தான் அவரே பாக்குறாரோ அப்படின்னு வந்து தான் எனக்கு தோணுது. பெரிய அளவுல தாக்கத்தை வந்து நீங்க கடந்த 2 தேர்தல்கள்ல பார்த்தா, நாடாளுமன்ற தேர்தலை முக்கியமா பார்த்தா, அவர் வந்து அந்த அர்பன் ஓட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்காரு. எப்பொழுதுமே இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இருப்பாங்களே, இன்னொரு ஒரு மாற்றம் தேவை, இப்பொழுது இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும் ஒரு மாற்றம் தேவைன்னு எண்ணம் இருக்கக்கூடிய சிலர் வந்து அந்த மாதிரியான ஓட்டர் வந்து அர்பன் சைட்ல நிறைய இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஃபினாமினன் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும்னா நான் நினைக்கிறேன்.
இன்னொன்று வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து தனித்து களம் காணும் கட்சின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி. இது வந்து போன தேர்தல்களில் வந்து பெருவாரியான வாக்குகளை பராமரி இருந்தால் கூட அது வளர்ச்சி அடைந்து வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் அவர்களை எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க?
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா 50% பெண்களுக்கு வந்து அவங்க சீட்டு கொடுத்துருக்கிறது வந்து முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ நாம் தமிழருடைய பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து தன்னுடைய எதிரி யார் அப்படின்றத வந்து வரையறுத்து செயல்படுகிறார்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா பொதுவா ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து ரொம்ப திமுக எதிராகவும் திமுக பற்றி பேசுகிற அளவுக்கு பாஜக பற்றி கூட அவர்கள் வந்து பேசுவதில்லை அப்படின்றப்ப அவர்கள் வந்து அதை பற்றி இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஒரு நாம் தமிழரை சேர்ந்த ஒருவர் வந்து சானிட்டரி நாப்கினுடைய பயன்பாடு பற்றி, அதை ஃப்ரீயா கொடுப்பது பற்றி மோசமா பேசி அந்த மாதிரியான ஒரு காணொலி வந்திருந்தது. அப்பொழுது நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது அதனுடைய பொருள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுங்க. இது வந்து வெறும் ரெப்ரசன்டேஷன் இல்ல, அது ஒரு அரசியல் அப்படின்னா அந்த அரசியல் வந்து பிற தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் போய் சேர வேண்டிய அரசியலாக இருந்திருக்கணும். ஆனா அது அப்படி இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன்.
சரி, இப்ப கருத்து கணிப்புகளை எல்லாம் பார்த்தா, பொதுவாக கருத்து கணிப்புகள் பலிப்பதில்லை அப்படின்னு எடுத்துட்டா கூட நிறைய கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுது. உங்க பார்வையில எப்படிப்படுது?
அதாவது கருத்து கணிப்புகள் வந்து இந்த வெளியான கருத்து கணிப்புகள்ல பெரும்பாலானவை வந்து இந்த அதை செய்த நிறுவனங்கள் கடந்த சில முறையும் வந்து வெற்றிகரமான கருத்து கணிப்புகளை வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் புரியுது. என்னுடைய இது வந்து திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த முறை நிறைய இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அவர்கள் 10 காலம் ஆட்சியில இல்ல, மக்களிடையே வந்து ஒரு வேலையின்மை, விலைவாசி உயர்வு இதை பற்றி எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கவலை இருக்கிறது, ஒரு 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 ஃபெட்டிக்னு சொல்லுவோம், ஒரு டயர்ட்னஸ் வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அதனால ஒரு மாற்றம் வந்து வேணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது.
மிக்க நன்றி கவிதா அவர்களே.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.